கீர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறையருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் இரண்டாம் பாடம் ஞானாசிரியர் உமாபதி சிவம் அருளிய திருவருட்பயன் வகுப்பு 38.
இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி பணிகின்றேன். தத்துவ ஞானத்தை நமக்கு உபகரித்து சைவ உலகை மேம்பாடடையும்படி செய்தவராகிய நம்முடைய குரு முதல்வர் மெய்கண்ட தேவர் திருவடிகளை உச்சியிலும் உடத்திலும் சூட்டி மகிழ்வு கொள்கிறேன். சைவ சித்தாந்த அறிவுக்கு அறிமுகம் செய்து வைத்தவராகிய உண்மை நூல் உண்மை விளக்கம் என்கின்ற நூலாசிரியர் வனவாசகம் கடந்த தேவர் திருவடிகளை போற்றுகின்றேன். அந்த நூலுக்கு எளிமையாக உரை செய்து நம்மை கைபிடித்து சைவ சித்தாந்த பாதையில் அழைத்துச் சென்றவராகிய ஆனந்தராஜன் ஐயா அவர்கள் பாதங்களை போற்றுவதிலே மகிழ்ச்சி கொள்கிறேன். தற்போது நாம் படித்து கொண்டிருக்கின்ற திருவருட்பயன் என்கின்ற நூலினுடைய ஆசிரியர் உமாபதி சிவாச்சாரியார் சந்தான குரவர்களிலே ஒருவராக போற்றப்படுகிறவர். சித்தாந்த நூல்கள் 14 8 நூல்களை செய்த சாதனையாளர். தில்லைவாழ் அந்தனர்களிலே ஒருவராயிருந்து சரியா கிரியா வழிபாடுகளிலே செம்மையுற்ற காரணத்தினாலே மறைஞான சம்பந்தர் என்கின்ற தனது குருவினுடைய ஆட்கொள்ளுதலினால் ஞானப்பகுதிக்குள்ளே நுழைந்த பெருமகன். அதை அறிவுபூர்வமாகவும் அனுபவபூர்வமாகவும் கையாண்ட காரணத்தினால் ஆண்டவனுடைய திருவருளை அவர் பெற்ற செய்திகள் பல அவருடைய அற்புதங்களாக சொல்லப்படுகின்றன. அவரால் ஆக்கப்பட்ட அந்த 8 நூல்களிலே எளிமையானது உண்மை விளக்கத்திற்கு பிறகு கற்கக்கூடியது என்று சைவ பேரறிஞர்களால் கருதப்படுகிற திருவருட்பயன் என்கின்ற நூலை நாம் கற்கிறோம். அந்த நூலை ஆக்கி தந்த உமாபதி சிவாச்சாரியார் திருவடிகளையும் நாம் எல்லோரும் மனமுடைமைகளால் வணங்கி மகிழ்கின்றோம். அந்த திருவருட்பயன் என்ற நூலுக்கு ஆழமான உரை செய்து நமக்கு வழிகாட்டுகிற யாழ்ப்பாணம் சைவ பெரியார் சிவபாத சுந்தரனார் திருவடிகளையும் போற்றுவது நம் கடமையாகும். இந்த நூலினை 2 பகுதிகளாக பிரித்து கொள்ளலாம் என்கிறார் உரையாசிரியர். திருவருள் பயன் என்று 2 பகுதிகளாக பிரிக்கலாம் என்கிறார். நட்குஞ்சரக்கன்று நன்னீர் கலைஞானம் கற்கும் சரக்கன்று கான் என்ற காப்புச் செய்யுளோடு இந்த நூல் ஆரம்பமாகிறது. விநாயகப் பெருமானை நாம் மனதினாலே அணுகிவிட்டால் நூல் முதலியவை படிக்க வேண்டிய விடயங்கள் அல்ல என்பதை அந்த நூலிலே சொல்லி படிப்பை ஆரம்பிக்கிறார். அந்த நூல் அமைப்பு குறள் வடிவிலே இருக்கிறது. 10 அதிகாரங்களாக இந்த குறளை செய்திருக்கிறார். வள்ளுவரை பின்பற்றி ஒவ்வொரு அதிகாரத்திலும் 10 குறள்கள் வைக்கிறார். அதிலே முதலாவது அதிகாரம் இறைவனுடைய பெருமையை சொல்வதாக அமைகிறது. 13 நிலை என்று அதற்கு பெயரிட்டிருக்கிறார். உள்பொருளாகிய 3 நூல் பதிதான் உயர்ந்தது என்றபடியால் அந்த வரிசையில் முதலிலே 13 நிலை என்ற அதிகாரத்தினோடு இறைவனுடைய பெருமை பதியினுடைய பெருமைகள் நூலாசிரியரால் சொல்லப்படுகிறது. அதற்கு அடுத்ததாக ஆன்மாக்கள் பற்றி சொல்ல தலைப்படுகிறார். அதற்கு உயிரவை நிலை என்று அந்த அதிகாரத்துக்கு பெயரிடப்பட்டிருக்கிறது. இறைவன் எப்பொழுதும் ஒன்றே ஆனவன், உயிர்கள் பலவானது என்ற காரணத்தினால் அந்த அவை என்ற சொற்கள் சேர்க்கப்படுகிறது. பசுக்களினுடைய இயல்பை 2 அதிகாரத்திலே சொல்லி முடிக்கிறார். 3 அதிகாரத்திலே உள்பொருள் 3 3வதாக இருக்கக்கூடிய மலங்கள் பற்றி சொல்ல வேண்டும். அதிலே ஆணவன்தான் மூலமலம் என்ற காரணத்தினாலே அதனுடைய பெயரிட்டே இந்த அதிகாரத்துக்கு பெயரிடப்படுகிறது. இருள்மல நிலை என்று பெயரிடுகிறார். இருள்மலம் என்பது ஆணவத்தை குறிக்கின்ற ஒரு சொல். அந்த தொடருக்கு இருள்மரம் என்கின்ற அந்த தொடர் ஆணவத்தை குறித்தாலும் இந்த அதிகாரத்திலே ஆணவம், கண்மம், மாயை என்கின்ற மூன்றினையும் நூலாசிரியர் விளங்கப்படுத்துவதை உரையாசிரியர் நமக்கு எடுத்து காட்டினார். ஆகவே இந்த இருள்மல நிலை என்ற அதிகாரத்திலே ஆணவத்தினுடைய தன்மைகளையும் அதனால் விளைகிற கண்மத்தினுடைய தன்மையினையும், பிறகு அந்த கண்மத்தினூடாக கண்மத்தின் விளைவுகளை சந்தித்து உயிர்கள் ஈடேற்றும் பொருட்டாக வரக்கூடிய தத்துவ ஞானம் என்றவை பற்றியும், மாயினூடாக விளைகின்ற தத்துவங்கள் பற்றியும் நமக்கு அந்த அதிகாரத்திலே விளக்கமாக சொன்னார். இப்படியாக நாங்கள் மூன்று அதிகாரங்கள் உள்பொருள் பற்றிய மூன்று அதிகாரங்களையும் படித்து விட்டோம். இப்பொழுது நாலாவது அதிகாரம் படித்து கொண்டிருக்கிறோம். நாலாவது அதிகாரம் அருளது நிலை என்று தலைப்பிட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே அருள் என்பது இறைவனுடைய சக்தியை குறிக்கிறது. அதை முன்னமே இரண்டாவது ஒரு முதல் அதிகாரத்திலே இரண்டாவது குறளிலே சொல்கிறார் என்று நூல் உரையாசிரியர் எடுத்து காட்டுகிறார். பின்னமிலான் எங்கள் விரான் என்று அந்த குறள் வருகிறது. இறைவன் சக்தியோடு இரண்டரக் கலந்திருக்கிறான் என்ற செய்தியை படித்தோம். சக்தி என்பது இறைவனுடைய திருவருள் என்ற பெயராக இருப்பதனாலே இந்த அதிகாரத்துக்கு அருளது நிலை என்று பெயரிடுகிறார். திருவருளை நாம் பெற வேண்டுமானால் அது பற்றிய ஏக்கம் விளைய வேண்டும். உலகியல் பொருள்களிலே நாம் எப்படி ஒரு பொருளை விரும்பிவிட்டால் அது கிடைக்கும் வரையும் அதுவே நோக்கமாக இருக்கிறோமோ, அதுபோல திருவருளை பெறுவதற்கும் அதுவே நோக்கமாக உயிர் எப்பொழுது இயங்குகிறதோ அன்றுதான் திருவருளினுடைய முழுத்தன்மையை பெறலாம் என்கின்ற செய்தியை அந்த முதல் குறள் சொல்லுகிறது. திருவருளினுடைய சிறப்பு ஏன் அடுத்ததாக வைக்கப்பட்டதென்றால், உள்பொருளாகிய மூன்றையும் சொன்ன பெரியவர் அந்த மூன்றோடும் தொடர்பு பட்டதாகிய திருவருளை அடுத்த அதிகாரமாக வைக்கிறார் என்றுதான் உரையாசிரியர்கள் சொல்கிறார்கள். இறைவனோடு பிரிவின்றி கலந்திருப்பது திருவருள், மனங்களை இயக்குவது திருவருள். அது பற்றி நாங்கள் இன்னும் உள்ளே படிக்கப் போகிறோம். மலங்களை இயக்கி அதனூடாக உயிர்களுக்கு விடுதலை தருகிற வேலையை செய்வது திருவருள். அதற்கு பிறகு உயிர்களை உலகியலிலே மயக்கியும் பக்குவப்படுகிற காலத்திலே அதிலிருந்து விடுவித்தும் இரண்டு நிலை கொண்டு திரோதான சக்தியாகவும் திருவருள் சக்தியாகவும் இருநிலை கொண்டு உயிர்களை மீட்டெடுக்கிற காரியத்தை செய்வதும் திருவருளாக இருக்கிறபடியால் இந்த திருவருள் மூன்றோடும் தொடர்புடையதாக இருக்கிறது. இறையோடும் உயிரோடும் தலையோடும் தொடர்புபட்டது என்றபடியால் இந்த மூன்றோடும் தொடர்புபட்டதாகிய இந்த அருள் என்று சொல்லப்படுகிற இறை சக்தியினுடைய நிலையை அடுத்த அதிகாரமாக சொல்லுகிறார். அதிலே ஒரு குறள் படித்திருக்கிறோம். இனி அடுத்த குறளுக்குள்ளே நுழையலாம்.
குறள் எண் 32. திருவருளின் பயன் பெருக்க நுகர்வினை பேரொளியாக எங்கும் அருக்கன் என நிற்கும் அருள் கொண்டு கூட்டும் முறை. அருக்கன் என அருள் பெருக்கமாய் நுகர்வினையாய் பேருளியாய் எங்கும் நிற்கும்.
ஒப்பீடு சொல்லுகிறார். இந்த திருவருளுக்கு சூரிய ஒளியை, அருக்கன் என்பது சூரியன் என்று உங்களுக்கு தெரியும், சூரிய ஒளி போல எல்லா இடத்திலும் நிறைந்து நிற்பது இந்த திருவருள் என்று சொல்வதாகத்தான் இந்த குறள் அமைகிறது. இந்த பெருக்க நுகர்வினை பேரொளியாய் எங்கும் அருக்கனென நிற்கும் அருள் என்பதிலே வினை பெருக்க என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். பிறகு நுகர் என்பது முதல் வினையை பெருப்பித்து பிறகு அதனை நுகரச் செய்து அதனூடாக அந்த உயிரை மலத்திலே இருந்து விடுவித்து இறைவனிடம் சேர்ப்பிக்கிறது. அப்படி சேர்ப்பிக்கிறதாகிய அந்த வினையினுடைய திருவருளுடைய தன்மை எத்தகையது என்றால் சூரிய ஒளியை ஒத்தது என்று இந்த குறள் நமக்கு சொல்லுகிறது. உள்ளே உரையாசிரியர் அதை இன்னும் தெளிவாக விளக்கம் செய்வார். நாங்கள் போன வகுப்பிலேயோ அதற்கு முதல் வகுப்பிலேயோ கூட இது பற்றி ஓரளவு முன்னுரை அடிப்படையிலே படித்தோம். திருவருட்சக்தி முதலிலே உயிரை மயக்குகிறது, உலகியலிலே மயக்குகிறது. திரோதான சக்தியாக இருந்து உலகியலை மட்டும் காட்டி அதை நிஜமாக உணர்வித்து அதனாலே உலகியலிலே தொடர்ந்து இயங்கச் செய்து பற்றுகளிலே ஆட்படுத்தி அந்த பற்றுகளிலே ஆட்படுத்துவதன் காரணமாக உயிருக்கு இன்ப துன்ப விளைவுகளை உண்டாக்கி அந்த விளைவுகளின் ஊடாக ஆன்மாவை பற்றி இருக்கக்கூடிய ஆணவத்தினுடைய தன்மையை சிறிது சிறிதாக குறைக்கிறது. இது திருவருள் செய்கிற முதல் வேலை. அதன் பிறகு அந்த பக்குவம் ஏற்படுகிற காலத்திலே ஆன்மாவுக்கு அந்த அதிர்வுகளாலே வினை அனுபவங்களாலே அதனாலே வந்த இன்ப துன்ப அனுபவங்களாலே ஆன்மா மெல்ல மெல்ல பல பிறவிகளிலே விழுந்து எழும்பி பக்குவப்படுகிற காலத்திலே அந்த பக்குவம் எய்திய பிறகு அதே திருவருள் முன்னே மயக்கியதாகிய அதே திருவருள் பின்னர் அதுவே இறைவனை நமக்கு காட்டி தருகிறது, நம்மை இறைவனிடம் ஒப்படைக்கிறது. அப்படி ஒப்படைக்கிற பொழுது அதுக்கு அருட்சக்தி என்று பெயர். முதலிலே நாங்கள் அதை செய்கிற பொழுது திரோதான சக்தியாக இருந்து மயக்குகிற அதே அந்த திருவருள் பிறகு அருட்சக்தியாகி இறைவனிடம் சேர்ப்பிக்கிறது. அதனை சூரிய ஒளியோடு ஒப்பிடுவதற்கு காரணம் இதுதான். சூரிய ஒளி முதல் நிலையிலே நமக்கு உலகப் பொருள்களை எல்லாம் காட்டும். சூரிய ஒளியை நாங்கள் அனுபவிக்கிற பொழுது காணுகிற பொழுது அந்த பொருளை பார்த்தேன் இந்த பொருளை பார்த்தேன் என்று பொருள்களிலேதான் நாம் கவனம் செலுத்துகிறோம். சூரிய ஒளியினுடைய முதல் நிலை செயல்பாடு என்பது உலகியலை காட்டுவது. சிறிது ஞானம் உதித்த பிறகு அந்த ஒளியையே நாம் தரிசிக்க முற்படுகிற பொழுது அந்த ஒளியின் ஊடாக சூரியனையும் நாம் தரிசிக்க முடிகிறது. தொடக்கத்திலே சூரிய ஒளியினூடாக உலகியலை கண்டு மகிழ்ந்த நாங்கள் பிறகு அதே ஒளியினூடாக சூரியனையும் கண்டு தரிசிக்கிறோம். சூரியனை அந்த ஒளியை தொடர்கிற பொழுது அதனூடாக சூரியனையும் தரிசிக்கிறோம். ஆகவே சூரிய ஒளி உலகப் பொருள்களை காட்டி மயக்குவதோடு பின்னாலே சூரியனையும் காட்டி நமக்கு உயர்வு தருவதை ஒரு தக்க உதாரணமாக கொண்டு அதனை இங்கே உவமையாக்குகிறார். ஏனென்றால் சக்தியும் அதே வேலையைத்தான் செய்கிறார். திருவருள் சக்தியும் ஆரம்பத்திலே இந்த உலகிலே மறைப்பு சக்தியாக நம்மை அந்த பொருள்களுக்குள்ளே மூழ்க வைத்து அனுபவங்கள் உண்டாக்கி அந்த அனுபவங்களின் ஊடு பக்குவம் ஏற்படுத்தும் வரைக்கும் மறைப்பு சக்தியாக இருக்கிறாள். பிறகு அதே திருவருள் ஆன்மா பக்குவம் பெற்ற பிறகு நேர் எதிராக மாறி உலகியலிலே இருந்து விடுவித்து இறைவனை காட்டுவதாகிய அந்த காரியத்தையும் செய்கிறார். திரோதான சக்தி அருட்சக்தி என்று இரண்டு நிலையிலே இந்த காரியங்களை திருவருள் நமக்கு உபகரிக்கிறது. அதனாலே சூரிய ஒளியோடு இந்த திருவருளை ஒப்பிடுகிறார் இந்த குறளிலே. இனி நூலுக்குள்ளே போய் அந்த உரையாசிரியரின் வழி நின்று முழுமையாக அந்த பொருளை காணுவோம்.
பெருக்க நுகர்வினை பேரொளியாக எங்கும் அருக்கன் என நிற்கும் அருள் கொண்டு கூட்டும் முறை அருக்கன் என அருள் பெருக்கமாய் நுகர்வினையாய் பேரொளியாய் எங்கும் நிற்கும். பதவுரை. அருக்கன் என அதாவது உலகத்தில் உள்ள உயிர் தோற்றங்களுக்கு வேண்டிய ஆகாரம் முதலியவைகளை கொடுத்தும் அவைகளை அனுபவிப்பித்தும் ஒளியை கொடுத்தும் நிற்கும் சூரியனைப் போல. அருள் திருவருளானது பெருக்கமாய் கர்மங்களை வளர்ப்பதாய் நுகர்வினையாய் அதாவது அவைகளை தொலைத்தற்காக இன்ப துன்பங்களை அனுபவிப்பதாய் பேரொளியாய் அதாவது அந்த அனுபவத்தினால் ஆணவத்தின் வலியை குறைத்து
எதிரொலி வருது.
பேரொழியாய் அந்த அனுபவத்தினால் ஆணவத்தின் வலியை குறைத்து ஆன்மாவின் ஞான சக்தியாகிய ஒளியை மேலாக விளக்குவதாய். எங்கும் நிற்கும், எல்லா ஆன்மாக்கள் இடத்தும் நிற்கும்.
திருப்பி ஒரு தரம் படிப்போம்.
பதவுரை அருக்கன் என, அதாவது உலகத்தில் உள்ள உயிர் தோற்றங்களுக்கு வேண்டிய ஆகாரம் முதலியவைகளை கொடுத்தும் அவைகளை அனுபவிப்பித்தும் ஒளியை கொடுத்தும் நிற்கும் சூரியனை போல.
இந்த இம்மன்னாவை என்னுடைய நூலிலே காணவில்லை. இதில் எப்படி இருக்கிறது என்றால், விஷயம் அதுவேதான், உயிர் தோற்றங்களுக்கு வேண்டிய ஆதாரம் முதலியவைகளை கொடுத்து அவைகளை அனுபவித்து ஒளியை கொடுத்து நிற்கும் என்று இந்த புத்தகத்துல இருக்கிறது.
இங்க எல்லாத்துக்கும் இம்மன்னா இருக்குங்க, இங்க இம்மன்னா இருக்கு எல்லாத்துலயும்.
ஆமா ஆமா, அது பரவாயில்லை. விஷயம் ஒரே விஷயம் என்றபடியா நாம அதை படித்து கொண்டு போகலாம். சூரியனுடனான அந்த தொடர்பினை சூரியனுடைய செயல்பாட்டிலே இருந்து விளங்கப்படுத்துகிறார். அதுதான் இந்த இவ்வளவு நேரமும் நாம படித்த விஷயம். உலகத்தில் உள்ள உயிர் தோற்றங்களுக்கு வேண்டிய ஆகாரம் முதலியவைகளை கொடுத்து, முதலிலே சூரிய ஒளியில் அதை செய்கிறது. அந்த உயிர்களுக்கு தேவையானதாகிய உணவு முதலியவற்றை கொடுக்கிறது. முதலியவை என்கிற பொழுது அதனுடைய மற்றைய தேவைகளையும் அது குறிக்கிறது என்று நாம் தெரிந்து கொள்கிறோம். பிறகு அவைகளை அனுபவித்தும், உங்களுடைய நூலின்படி அனுபவித்தும் என்றால் அனுபவிக்க செய்தும், முதல் பொருள்களை உண்டாக்குகிறது, பிறகு அதை அனுபவிக்க செய்கிறது. இந்த ரெண்டு காரியம், ஆகாரம் முதலியவைகளை கொடுத்தும் அவைகளை அனுபவித்தும் ஒளியை கொடுத்தும், இந்த மூன்று காரியங்களையும் இந்த சூரியன் செய்கிறது என்கிறார். இதை இனி திருவருளினுடைய தன்மையோடு ஒப்பிடப் போகிறார்கள்.
அருக்கன் என, அதாவது உலகத்தில் உள்ள உயிர் தோற்றங்களுக்கு வேண்டிய ஆகாரம் முதலியவைகளை கொடுத்தும் அவைகளை அனுபவிப்பித்தும் ஒளியை கொடுத்தும் நிற்கும் சூரியனை போல.
அருக்கனே என்று குறளிலே இருக்கிறது. அருக்கனே என்று சொன்னதற்கான காரணத்தை உரையாசிரியர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். அது உரையாசிரியர்களுக்கு இருக்கக்கூடியதாகிய அதிகாரம், அவருடைய லைசன்ஸ். அதாவது எடுத்துக்கொண்ட அதிகாரம் இன்னது. இந்த அதிகாரத்திலே சூரியனை பற்றி சொல்வதல்ல விஷயம், அருளை பற்றி சொல்வதுதான் விஷயம். இங்கே அருளுக்கு சூரியன் உவமிக்கப்பட்டதால் சூரியனென என்று சொன்னதற்கு பின்னாலே இன்னென்ன காரணங்கள் இருக்கின்றன, அருளோடு ஒப்பிடத்தக்க இன்னென்ன காரணங்கள் இருக்கின்றன என்பதால் அதை குறளிலே இருக்கக்கூடிய ஒரு சொல்லிலே இருந்து உரையாசிரியர் வரிவித்து இவ்வளவு உரையும் எழுதுகிறார். அதை புரிந்து கொள்ள,
அருள் திருவருளானது பெருக்கமாய் கர்மங்களை வளர்ப்பதாய்.
சூரியனுடைய ஒளி பற்றி சொல்லிவிட்டு தொடர்பு காட்டுகிறார். இனி திருவருளை பற்றி சொல்ல போகிறார். திருவருளானது
பெருக்கமாய் கர்மங்களை வளர்ப்பதாய்.
அதை பார்த்து கொள்ள வேண்டும். வினை பெருக்கமாய் என்று நாம் அதற்கு பொருள் கொள்ள வேண்டும். வினைகளை பெருப்பிக்கிறது எது? திருவருள் தான் பெருப்பிக்கிறது. ஆணவத்தின் காரணமாக கண்மத்தை உயிரோடு இணைப்பதுகிற வேலையை செய்வது திருவருள் என்கிறார்கள் நம் பெரியவர்கள். ஏனென்றால் ஆணவம் உயிரை பற்றி நிற்கிறது. கண்மம் ஆணவம் என்பவையெல்லாம் சடங்கள், அதற்கு அறிவில்லை. ஆகவே கண்மம் என்பது உயிரோடு பொருந்த வேண்டுமானால் அதற்கு வேறொரு ஆற்றல் காரணமாக இருக்க வேண்டும். நான் போன வகுப்பிலேயும் சொன்ன ஞாபகம் இருக்கிறது. அவர்கள் அதை எப்படி சொல்கிறார்கள் என்றால், இந்த கண்ம வினைகள் உயிரை தாமாக வந்து அணையாது. இது ஒன்று. ஏனென்றால் அதற்கு அறிவில்லை. உயிர்களுக்கு அறிவுண்டே, அது தாமாக அந்த கண்ம வினைகளை உள்வாங்கி இருக்கக்கூடாதா என்றால், அப்படி உள்வாங்குவதானால் உயிர்கள் இன்ப வினைகளை மட்டும்தான் தமக்காக ஆக்கி கொள்ளும், துன்பத்தை ஆக்காது. ஆனால் வினைகள் என்றால் இரண்டும் நம்முடைய நம்மை சார்கிறது. ஆகவே உயிரும் இந்த வினைகளை தன்னோடு சேர்த்து கொண்டதாய் தெரியவில்லை. அப்படியானால் இந்த வினைகள் என்று சொல்லுகிற கண்மங்கள் எப்படி இந்த உயிரோடு பொருந்திற்று என்ற கேள்வி எழும்புகிற பொழுது அருள் சக்தி ஆகிய இறைவனுடைய சக்தி தான் அதனை சாத்தியப்படுத்துகிறது என்பதை இங்கே உணர்த்துகிறார். அந்த இடத்தை வாசிப்போம்.
அருள் திருவருளானது பெருக்கமாய் கர்மங்களை வளர்ப்பதாய் நுகர்வினையாய், அதாவது அவைகளை தொலைத்தற்காக இன்ப துன்பங்களை அனுபவிப்பதாய்.
கர்மங்களை வளர்ப்பதும் அதுதான், பிறகு அனுபவிப்பதும் அனுபவிக்க செய்வதும் அதுதான். இங்கே ஒரு கேள்வி வரும், திருவருள் சக்திக்கு இந்த வேலை எதற்காக? உயிரை வினைகளுக்குள்ளே அழுத்தி இன்ப துன்ப அனுபவங்களை அழுத்துகிற வேலையை இந்த திருவருள் சக்தி ஏன் செய்கிறது? இதிலே ஒரு வம்புத்தனம் இல்லையா? பேசாமல் உயிரை விடலாமே என்று கேட்டால் அதற்கு பெரியவர்கள் பதில் சொல்லுகிறார்கள். ஆணவ மலத்தின் பயப்பட்டு விட்டது உயிர். அது எப்போ பயப்பட்டது, எப்படி பயப்பட்டது என்கிற விவரங்கள் நமக்கு தெரியவில்லை. அனாதியே ஆணவத்தின் பயப்பட்டு விட்டது இந்த உயிர். இந்த உயிரை ஆணவத்தினுடைய வயப்பாட்டிலே இருந்து மீட்டெடுக்க வேண்டும். மீட்டெடுப்பதற்கு என்ன வழி என்று கேட்டால் அதனை செயல்படுத்த வேண்டும். எப்பொழுதும் அது நான் போன வகுப்பிலும் சொன்ன ஞாபகம், அதை ஆனந்தராஜன் ஐயா அவர்கள் அற்புதமாக விளங்கப்படுத்துகிறார். அறிவற்ற ஒரு சடப்பொருளை வழிகடச் செய்ய வேண்டுமானால் அதை இயக்க வேண்டும். ஏதாவது ஒரு ஒரு பொருள், ஒரு காராகட்டும் அல்லது ஏதாவது ஒரு பொருளாகட்டும், அது அப்படியே இருந்தால் இருந்துவிடும். அதை இயங்க செய்கிற பொழுது மெல்ல 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 அது தேய்வுறும். அது நாம் நடைமுறையிலேயே பார்க்கிறோம். வீட்டிலே இருக்கிற பொருள்கள், அது எந்த பொருளாகவும் சடப்பொருளாக இருந்தால், பாவிக்காமல் இருந்தால் அது அப்படியே இருந்துவிடும். பாவிக்க 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 அதனுடைய அந்த அந்த வலிமை குன்றி கொண்டு வந்து செயலற்ற ஒன்றாக மாறுவதை காணுகிறோம். அதுபோலத்தான் சடமாகிய ஆணவம் ஆன்மாவை பற்றி நிற்கிறது. அப்படி பற்றி நிற்கக்கூடிய ஆணவத்தினுடைய வலி குறைய வேண்டுமானால் அதை செயல்பட வைக்க வேண்டும். அது செயல்படுவதற்கு வழி என்னவென்றால் வினையை அதனோடு கூட்ட வேண்டும். வினையை கூட்டி அதை அதை நுகரச் செய்து அதனூடாக இன்ப துன்ப அனுபவங்களை கொடுப்பதன் மூலம் ஆணவத்தினுடைய வலியை குறைப்பதற்காக திருவருட்சக்தி இந்த காரியத்தை செய்கிறதே அன்றி உயிரை அலைக்கழிப்பது அதனுடைய நோக்கம் அல்ல. அதை எப்படியாவது ஒரு விதத்திலே இயங்க செய்து அதை பற்றி இருக்கக்கூடிய ஆணவத்தினுடைய வலிமையை குறைக்க செய்வதுதான் திருவருட்சக்தியினுடைய நோக்கம். ஆகவே அதை இங்கே விளங்கப்படுத்துகிறார்.
பெருக்கமாய் கர்மங்களை வளர்ப்பதாய் நுகர்வினையாய், அதாவது அவைகளை தொலைத்தற்காக
கர்மங்களை வளர்ப்பதாய். புரிந்து கொள்ளுங்கள், வினைகள் கர்மம் என்பது வினை. வினையை நம்மிடம் கூட்டி பிறகு அதிலே ஈடுபட வைத்து அந்த ஈடுபடுதலின் காரணமாக இன்னும் இன்னும் பிறவிகளை உருவாக்கி அந்த பிறவிகளிலும் வினையை வளர்த்து இப்படியாக வினையை பெருப்பிக்கிற வேலையையும் திருவருள் தான் செய்கிறது. அதைத்தான் வினையை வளர்ப்பதாய் என்று எழுதுகிறார்.
பெருக்கமாய் கர்மங்களை வளர்ப்பதாய் நுகர்வினையாய், அதாவது அவைகளை தொலைத்தற்காக இன்ப துன்பங்களை அனுபவிப்பதாய்.
நுகர்வினை என்றால் அனுபவம் தருகிற வினையாக மாற்றுவது. அனுபவம் தருகிற வினை என்பது இன்ப அனுபவம் துன்ப அனுபவம் என்று இரண்டு அனுபவங்கள் தான். அப்படி இன்ப துன்ப அனுபவங்களை தருகின்ற தன்மையை அந்த கர்மங்களுக்கு உருவாக்குவது.
பேரொளியாய், அதாவது அந்த அனுபவத்தினால் ஆணவத்தின் வலியை குறைத்து ஆன்மாவின் ஞான சக்தி ஆகிய ஒளியை மேலாக விளக்குவதாய்.
இது ஐயாவினுடைய உரையினுடைய நுட்பம். அதாவது பேரொளியாய் என்பது திருவருள் பேரொளியாய் அல்ல, ஆன்மாவுக்கே ஒரு ஒளி உண்டு, அது அறிவு பொருள். அந்த ஒளியை ஆணவமாகிய இருள் மறைத்து நிற்கிறது. முதல் சொன்ன காரியங்கள், அதாவது வினைவயப்படுத்தி வினைவயப்படுத்துவதனூடாக அதற்கு அனுபவங்களை ஏற்படுத்தி அது செய்கிற விளையாட்டு எதற்கு என்று கேட்டால் ஆணவத்தினுடைய இயல்பொலியை மறைத்து ஆன்மாவினுடைய இயல்பொலியை மறைத்து நிற்கிறதாகிய அந்த ஆணவத்தை நீக்கி அந்த ஆன்மாவினுடைய ஞானாசக்தியை பெருப்பிப்பது என்று ஐயா உரை எழுதுகிறார். அதை கவனித்துக் கொள்ளுங்கள். ஆன்மாவினுடைய பேரொழியா என்பது ஆன்மாவினுடைய ஞான சக்தியை விரிவிக்க செய்வதாய் என்று பொருள் கொள்ளுகிறார்.
பேரொழியாய், அதாவது அந்த அனுபவத்தினால் ஆணவத்தின் வலியை குறைத்து ஆன்மாவின் ஞான சக்தி ஆகிய ஒளியை மேலாக விளக்குவதாய். எங்கும் நிற்கும், எல்லா ஆன்மாக்கள் இடத்தும் நிற்கும்.
இது அடுத்தது திருவருள். இறைவனுடைய திருவருள் குறித்த ஒரு ஆன்மாவுக்குத்தான் இந்த உபகாரத்தை செய்கிறதா என்றால் இல்லை. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆன்மாக்களுக்கும் இந்த உபகாரத்தை திருவருள் செய்கிறது என்பதைத்தான் எங்கும் நிற்கும் என்ற வார்த்தையால் சுட்டுகிறார் என்கிறார். எல்லா ஆன்மாக்களிடத்தும் தனித்தனி நின்று அவற்றை தனித்தனி வினைவயப்படுத்தி தனித்தனி இன்ப துன்ப அனுபவங்களை உருவாக்கி அதன் ஊடாக ஆணவத்தை வலிகுறைய செய்து அதனுடைய ஞானாசக்தியை பெருப்பித்து நிறைவிலே இறைவனோடு இணைப்பிப்பது திருவருளுடைய வேலை என்பதை இந்த குறள் விளங்கப்படுத்துகிறது.
உரைக்குறிப்பு: ஆணவத்தினாலே மனத்தில் உண்டாகிய சலனங்களாகிய ஆசை, கோபம், மயக்கம் முதலியவை முழு வலியோடு நிற்பனவாயின் அவை தம்பழியே சென்று பின்புதான் அடங்கும்
இயல்புடையன.
ஒரு தாயானவள் தன் அருமையான பிள்ளை திடீரென இறந்ததை காணும் போது மிகுந்த துக்கத்தை அடைகிறாள். அந்த சமயத்திலே யார் என்ன தேறுதல் சொன்னாலும் அவள் கேளாள். அவள் தலையிலும் நெஞ்சிலும் அடித்து அழுது வருந்திய பின்புதான் அத்தேறுதலை கேட்டு படிப்படியே துயர் தீருவாள். இப்படியே ஆணவத்தினால் உண்டாகிய மனச்சலனம் முழு வலியோடு நிற்கும் போது தன் வழியே போய் வினைகளை செய்விக்கும். வினைகளை செய்ய விடுதலும் ஆணவ வலி கெடுதற்கு நிமித்த காரணமான திருவருட் செயலாம். இதனை ஆசிரியர் பெருக்கமாய் என்றார். இந்த வினையை தீர்த்தற்காக திருவருள் ஆன்மாவுக்கு இன்ப துன்பங்களை கொடுக்கின்றது. இது நுகர்வினை எனப்பட்டது. இவைகளை அனுபவிக்கும் போது ஆணவ பிணிப்பு குறைகின்றது. அப்போது அருளானது ஆன்மாவின் ஞானசக்தியை விளக்கும். திருவருள் ஞானசக்தியை விளக்குதலால் பேரொளியாய் என்றார். சூரியன் பூமியின் ஒரு பக்கத்தில் நிற்கும் போது மற்ற பக்கத்தில் இருளடைவது போலாகாமல் திருவருள் எங்கும் பிரகாசிப்பதால் எங்கும் அருக்கன் என என்றார்.
இனி மீண்டும் திருப்பி முதலிருந்து வருவோம்.